بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين السلام عليكم ورحمة الله وبركاته قنية تركية இஸ்லாமிய பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே உங்களை சந்திப்பதில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, தூங்கியது போதும் விழித்தது என்று சொல்வார்கள். உண்மையில் இந்த வார்த்தை ஒரு மார்க்க உணர்வை மார்க்க விழிப்புணர்வை குறித்து சொல்ல வேண்டியது. காரணம், உலகத்திற்காக செய்யப்படும் எல்லா முயற்சிகளும் இந்த உலகத்தோடு நின்றுவிடும். ஆனால் மார்க்கத்திற்காக எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு எட்டுகளும் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே இம்மையின் வெற்றியையும் தேடி தரும், மன்னரையின் வெற்றியையும் தேடி தரும், மறுமை வாழ்க்கையின் வெற்றியையும் தேடி தரும். அல்லாஹ் நம்மை படைத்தவன், நம்மை வளர்ப்பவன், நமக்கு ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ்விடமிருந்து ஒரு தெளிவான வேதத்தை பெற்றிருக்கிறோம். அந்த தெளிவான வேதத்தை அழகிய முறையில் செயல் வடிவில் போதித்த ஒரு தூதரையும் பெற்றிருக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு இஸ்லாமியனுக்கு எந்த கோணத்திலும் எந்த பகுதியிலும் ஒரு தெளிவான வழிகாட்டல் நிச்சயமாக இருக்கும். கல்யாணமா, மரணமா, குழந்தை பிறப்பா, ஒரு வியாபாரமா, தொழிலா, சமூக உறவுகளா, இப்படி எந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தாலும் இஸ்லாமிய ஷரியா மார்க்க சட்டம் உங்களுக்கு நிச்சயம் அங்கே வழிகாட்டும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவர்கள் மீது கருணை காட்டுவானாக இப்படி கூறினார்கள், தரக்துக்கும் அலா மஹஜ்ஜத்தின் பைதா லைலுஹா கநஹாரிஹா லா யஸீஹு அன்ஹா இல்லா ஹாலி. நான் உங்களை மிக வெண்மையான ஆதாரத்தில் மிக தெளிவான சான்றோடு விட்டு செல்கிறேன். அதாவது உங்களுக்கு எல்லா காரியத்திற்கும் வழிகாட்டக்கூடிய ஒளிவு மறைவு இல்லாத, மூடல் இல்லாத, குழப்பம் இல்லாத தெளிவான ஒரு வழிகாட்டலை ஷரியாவை விட்டு செல்கிறேன். யார் மனமுரண்டாக அழிந்து நாசமாக வேண்டும் என்று விலகி செல்லுகிறானோ அவன் தான் இந்த ஷரியாவை விட்டு விலகி செல்லுவான். அன்பிற்குரியவர்களே, இந்த மார்க்க சட்டம் அதன் ஒரு அடிப்படை அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன். அதனுடைய இரண்டாவது அடிப்படை அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக அமைந்த நபிமொழிகள், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கை. அவர்கள் என்ன சொன்னார்கள், என்ன செய்தார்கள், எதை அங்கீகரித்தார்கள், இந்த ரெண்டும் மார்க்கத்தின் அடிப்படை. இந்த ரெண்டை அடிப்படையாக வைத்துத்தான் சஹாபாக்களுடைய விளக்கங்கள், மார்க்க அறிஞர்களுடைய ஆய்வுகள். சஹாபாக்களுடைய விளக்கங்களாக இருக்கட்டும், கண்ணியத்திற்குரிய மார்க்க அறிஞர்களுடைய ஆய்வுகளாக இருக்கட்டும், இந்த ரெண்டையும் மீறி இருக்கார். இந்த ரெண்டுக்கும் அவர்களுடைய கூற்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் இவற்றுக்கு விளக்கமாகத்தான் நபி தோழர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கும், மார்க்க அறிஞர்களுடைய ஆய்வுகள் அமைந்திருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்யும் போது, நபி மொழியை நீங்கள் ஆய்வு செய்யும் போது நீங்கள் பார்க்கலாம் ஹலால் ஹராம் என்ற வார்த்தை அனுமதிக்கப்பட்டது, அனுமதி மறுக்கப்பட்டது, தடை செய்யப்பட்டது. நீங்கள் இதை புசிக்கலாம், இதை புசிக்கக்கூடாது, நீங்கள் இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு என்று ஷரியா சட்டங்கள் இருக்கிறது. இஸ்லாம் என்பது மார்க்கத்தின் பெயர், இந்த தீனுடைய பெயர். ஆதமுக்கு அல்லாஹ் கொடுத்ததும் இஸ்லாம் தான், நூஹ் அலைஹி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததும் இஸ்லாம் தான், எல்லா இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் இஸ்லாமை தான் கொடுத்தான். வானத்திலும் இஸ்லாம் தான் மார்க்கம், பூமியிலும் இஸ்லாம் தான் மார்க்கம். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டங்கள், அதைத்தான் ஷரியா என்று சொல்வோம். அந்த ஷரியா ஒவ்வொரு இறை தூதர்களுடைய காலத்திற்கு ஏற்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அமைத்துக் கொடுத்தான். கடைசியாக முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட போது அந்த இஸ்லாமிய ஷரியத்தை அல்லாஹ் முழுமைப்படுத்தினான். இனி மறுமை நாள் வரை வரக்கூடிய யாருக்கும் பொருந்தும்படியாக எத்துணை ஆண்டுகள் உருண்டோடினாலும் மனிதர்களுடைய நிறங்கள், மொழிகள், இனங்கள், வசிக்கின்ற பிரதேசங்கள் மாறுபட்டாலும் எந்த மாற்றமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல், கருப்பர், வெள்ளையர், உயர்ந்தவர், தாழ்ந்தவர், செல்வந்தர், ஏழை, அரசன், அடிமை, சாதாரண மனிதன், படித்தவன், படிக்காத பாமரன் என்று எல்லோருக்கும் அவரவருக்கு அவரவருடைய இயற்கைக்கு ஏற்ப எது நீதமோ, எது இறை நியதியின்படி சமத்துவமோ, அந்த அடிப்படையில் அல்லாஹ் இந்த ஷரியா சட்டத்தை முழுமைப்படுத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தான். புரியுதுங்களா நான் பேசுறது? ரொம்ப வேகமா இல்லையே? கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்ற சட்டத்தை பாருங்கள். யாரை நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்குண்டான பட்டியலை அல்லாஹ் சொல்கிறான். சொல்கிறானா இல்லையா? எதை நீங்கள் சாப்பிடக்கூடாது என்பதற்குண்டான பட்டியலை அல்லாஹ் சொல்கிறான். என்னென்ன குணங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது அந்த பட்டியலை அல்லாஹ் சொல்கிறான். என்னென்ன ஒழுங்கீனங்கள் உங்களிடத்தில் இருக்கக்கூடாது அதை சொல்கிறான். என்னென்ன குணங்கள், ஒழுக்கங்கள், பண்புகள் உங்களிடத்தில் இருக்க வேண்டும் அதை சொல்கிறார். தொழுகையை 100 இடங்களில் வலியுறுத்துகின்ற அல்லாஹ், ஜகாத் அல்லாஹ் கடமையாக்கிய அந்த கடமையான தர்மத்தை 100க்கு மேற்பட்ட இடங்களிலே வலியுறுத்துகின்ற அல்லாஹ், உண்மை பேசுவதை அது போன்று வலியுறுத்துகிறான். ஒரு சகோதரனுக்கு உதவி செய்ய வேண்டிய மனப்பக்குவத்தை வலியுறுத்துகிறான். இன்னும் எந்த அளவு தெரியுமா? அல்லாஹ் விபச்சாரத்தை எப்படி தடை செய்கிறானோ, வட்டியை எப்படி தடை செய்கிறானோ, மதுவை எப்படி தடை செய்கிறானோ, இணை வைப்பதை எப்படி தடை செய்கிறானோ, அல்லாஹுவை மறுப்பதை எப்படி தடை செய்கிறானோ, அதுபோன்று ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுடைய மனதை காயப்படுத்துவதை அல்லாஹ் தடை செய்கிறான். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு தொந்தரவு செய்வதை அல்லாஹ் தடை செய்கிறான். அவனுக்கு கொடுத்த வாக்கை மீறுவதை அல்லாஹ் தடை செய்கிறான். அவனுக்கு கொடுத்த சத்தியத்தை மீறுவதை அல்லாஹ் தடை செய்கிறான். சிந்தித்து பார்த்தீர்களா? ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை பற்றி தவறான முறையில் பேசுவதை அல்லாஹ் தடை செய்கிறான். அதை இறந்த சகோதரனுடைய மாமிசத்தை அறுத்து சாப்பிடுவதற்கு சமமான ஒரு கேவலமான குற்றமாக, ஒரு கேவலமான செயலாக அல்லாஹ் சொல்கிறான். சிந்தித்து பாருங்கள், இந்த ஷரியாவில் எது இல்லை? எந்த நன்மை இருக்கிறதோ அந்த நன்மை அனைத்தும் முழுமையாக இந்த இஸ்லாமிய ஷரியாவில் இருக்கிறது. எது தீமையோ, எது தீமையோ தீங்களிக்குமோ நபியின் தோழர் அப்துல்லாஹி இப்னு உமர் இப்படி சொல்கிறார், மா தரக லனா மின் கைரின் இல்லா வகத் தல்லனா அலைஹி வமா மின் ஷர்ரின் இல்லா வகத் நஹானா அன்ஹு. நன்மை எதுவெல்லாம் இந்த உலகத்தில் இருக்குமோ அவற்றையெல்லாம் எங்களுடைய தூதர் முஹம்மது அவர்கள் எங்களுக்கு விளக்கமாக எடுத்துச் சொல்லிவிட்டார்கள். தீமை எதுவெல்லாம் இந்த உலகத்தில் இருக்குமோ அவற்றை விட்டு எங்களுடைய தூதர் எங்களை தடுத்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தவிர, இதனுடைய ஷரியாவை தவிர வேறு என்னென்ன சட்டங்கள் இருக்கின்றதோ, யூரோப்பியன் சட்டமாக இருக்கட்டும், கம்யூனிச சட்டமாக இருக்கட்டும், இன்னும் உலக நடைமுறையிலே மக்களால் பின்பற்றப்படுகிற சட்டங்கள் எதுவெல்லாம் இருக்கின்றனவோ, இவையெல்லாம் ஒரு தனி மனித சிந்தனையால், ஒரு தனி மனித குழுக்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த தனி மனிதனுக்கு, அந்த தனிப்பட்ட குழுக்கு எது நன்மையாகப்பட்டதோ அதை சட்டமாக்கினார்கள். ஒன்றை ஒரு மனிதன் சட்டமாக ஆக்குவான், அடுத்த தலைமுறையிலே அது வந்து மக்களுக்கு பொருந்தாது, பின்பற்ற முடியாது என்று அதை நீக்கி விடுவார்கள். ஒன்றை ஒரு குழு சேர்ந்து சட்டமாக அமலாக ஆக்குவார்கள், அதே அந்த சட்டத்தை அடுத்த நாட்டிலே, அடுத்த மாநிலத்திலே அங்கீகரிக்க மறுத்து விடுவார்கள். ஆனால் அன்பிற்குரியவர்களே, இஸ்லாமிய ஷரியா என்பது அஹ்கமுல் ஹாகிமீன், ஞானவான்களுக்கெல்லாம், கல்விமான்களுக்கெல்லாம், அறிவாளிகளுக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்த, கல்வியை கொடுத்த, புத்தியை கொடுத்த அல்லாஹ்வின் மூலமாக இறக்கப்பட்ட சட்டங்கள். இது கற்பனையில் உருவாக்கப்பட்ட சட்டம் அல்ல, அல்லாஹ்வுடைய ஞானத்தால் கொடுக்கப்பட்ட, இறக்கப்பட்ட சட்டங்கள். இஸ்லாமிய ஷரியா என்பது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வானவர் ஜிப்ரீலின் மூலமாக உலக மக்களுக்கெல்லாம் இறைத்துதலாக அனுப்பப்பட்ட, உலக மக்களுக்கெல்லாம் கருணையாக அனுப்பப்பட்ட முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட சட்டம். இந்த இடத்திலே குடும்பம் இருக்கக்கூடிய மக்கள் 25-50, ஆனால் உலகத்தில் வாழக்கூடிய 600 கோடி மக்களுக்கும் இந்த இடத்தில் சொல்கின்றேன், இந்த ஷரியா சட்டத்திலே ஒரு முடியின் அளவு கூட, ஒரு சாதாரண ஒரு கடுகின் அளவு கூட மாற்றம் செய்யப்படுவதை முஸ்லிம்களால் பொறுத்துக் கொள்ள முடியாது. காரணம், இது முஸ்லிம்களால் உருவாக்கப்பட்ட சட்டம் அல்ல, உலக மக்களின் இறைவனால் இறக்கப்பட்ட சட்டம், உலக மக்களின் இறைவனால் இறக்கப்பட்ட சட்டம். இந்த சட்டத்திலே நன்மை இருக்கிறது, இந்த சட்டத்திலே நீதம் இருக்கிறது, இந்த சட்டத்திலே ஒழுக்கம் இருக்கிறது, இந்த சட்டத்திலே இரையச்சம் இருக்கிறது, இந்த சட்டத்திலே உயிருக்கு பாதுகாப்பு இருக்கிறது, இந்த சட்டத்திலே பொருளுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, இந்த சட்டத்திலே மனிதனின் கண்ணியத்துக்கு பாதுகாப்பு இருக்கிறது, இந்த சட்டத்திலே மனிதனின் குடும்ப வாழ்க்கைக்கு பாதுகாப்பு இருக்கிறது, இந்த சட்டத்திலே மனிதனின் வியாபாரத்திற்கு பாதுகாப்பு இருக்கிறது, மனிதனுடைய பொருளாதாரத்திற்கு பாதுகாப்பு இருக்கிறது, மனிதனுடைய புத்திக்கு பாதுகாப்பு இருக்கிறது, மனிதனுடைய அறிவுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, மனிதனுடைய கண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, மனிதனுடைய முழு உடல் ஆரோக்கியத்திற்கும் இந்த ஷரியா சட்டத்தில் தான் பாதுகாப்பு இருக்கிறது. இதை தவிர எத்துணை சட்டங்களை நீங்கள் கொண்டு வந்தாலும், எத்துணை சட்டங்களை நீங்கள் உருவாக்கினாலும், அது ஒரு தனி மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் பலன் தரக்கூடியதாக இருக்குமே தவிர, முழு மனித சமுதாயத்திற்கு பாரபட்சம் இல்லாமல் முழுமையான நீதியோடு, சமத்துவத்தோடு நீதி செலுத்தக்கூடியதாகவோ, அல்லது பாதுகாப்பு அளிக்கக்கூடியதாகவோ, அல்லது ஆரோக்கியம் தரக்கூடியதாகவோ, அல்லது கண்ணியத்திற்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடியதாகவோ நிச்சயம் இருக்க முடியாது. அத்தகைய ஒரு ஷரியாவை தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். எத்துணை இடங்களிலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஒரு வசனமா தொழுகையை கூறிய அல்லாஹ் நம்முடைய உணவை பற்றி எத்துணை இடங்களில் சொல்லுகிறான் தெரியுமா? யா அய்யுஹன் நாஸ் குலு மிம்மா ஃபில் அர்தி ஹலாலன் தய்யிபா, சூரா பக்ராவுடைய 162வது வசனம். மக்களே, இந்த பூமியில் அனுமதிக்கப்பட்ட சுத்தமான உணவுகளை நீங்கள் சாப்பிடுங்கள். وَلَا تَتَّبِعُوا خُطُوَاتِ الشَّيْطَانِ, ஷைத்தானுடைய அடிகளை, ஷைத்தானுடைய வழிகளின் பின்னால் செல்லாதீர்கள். எப்படி இணைக்கிறான் பாருங்கள். உங்களுடைய பசிக்கு நீங்கள் சாப்பிடுகின்ற உணவுக்கு இஸ்லாமிய ஷரியா கொடுக்கக்கூடிய ஒழுங்கை பாருங்கள். ஹலால்,
அல்லாஹ் எதை அனுமதித்தானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதை அனுமதித்தார்களோ, தயிப், எது சுத்தமானதோ, எது சுத்தமானதோ, எது மனிதனுடைய இயற்கைக்கு உகந்ததோ, தூய்மையானதோ, அதை நீங்கள் சாப்பிடுங்கள். ஒரு முஸ்லிமால் அவன் மனம் விரும்பியதையெல்லாம் குடித்து விட முடியாது, மனம் விரும்பியதையெல்லாம் சாப்பிட்டு விட முடியாது. அவனுக்கென்று ரப்பு இருக்கிறான், தூதர் இருக்கிறார்கள், அவர்கள் எதை அனுமதித்தார்களோ அதைத்தான் நாம் சாப்பிட முடியும். ஏன் தொழுகைக்கு அல்லாஹ் கட்டளையிட்டது போன்று உணவுக்கு கட்டளையிடுகிறான்? சாப்பிடுங்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளை. நான் சாப்பிடவே மாட்டேன், நான் பட்டினியா இருந்தே இறை வழிபாடு செய்வேன் என்று சொல்வதற்கு அந்த முட்டாள் தனத்துக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஒருவர் வருகிறார், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றை கேட்கிறார் ஆயிஷா அவர்களிடத்தில் ரழியல்லாஹு அன்ஹா. அவர் நினைக்கிறார், இது ரசூலுல்லாஹ்விற்கு பொருத்தமான வணக்கமாக இருக்கலாம், நம்மெல்லாம் சாதாரண மனிதர்கள், நமக்கு இப்படிப்பட்ட இறை வழிபாடு பத்தாது, எனவே வாழ்நாள் முழுக்க நான் நோன்பு நோற்றுக் கொண்டே இருப்பேன், சாப்பிடவே மாட்டேன் என்று சத்தியம் செய்தார். அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்டு எச்சரிக்கை செய்தார்கள், என்னிலே உனக்கு அழகிய முன்மாதிரி இல்லையா, அல்லாஹ்வை நான் அதிகம் பயப்படுகிறேன், அல்லாஹ்வை உங்களை விட நான் அதிகமாக அறிந்திருக்கிறேன், நான் சாப்பிடவும் செய்கிறேன், நோன்பு வைக்கவும் செய்கிறேன், இப்படித்தான் நீ இருக்க வேண்டும், இல்லை என்றால் என்னை சார்ந்தவன் அல்ல நீ. ஒருவரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே சந்தித்தார்கள், பிறகு 2 ஆண்டுகள் கழித்து மக்காவிலே சந்தித்தார்கள். அப்போது அவருடைய முகமெல்லாம் வாடி, அவருடைய உடம்பெல்லாம் மெலிந்து, ரொம்பவும் ஒரு பரிதாபமான நிலையிலே அவரை பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்துவிட்டு கேட்டார்கள், 2 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்த அந்த நபர் தானே நீ, ஏன் உன் நிலைமை இப்படி மாறிவிட்டது என்று. அப்போது அந்த தோழர் சொல்கிறார், தூதரே, அல்லாஹ்வுடைய அச்சத்தால், இறை வழிபாட்டிலே இறை வழிபாட்டிலே அதிகம் ஈடுபாடு கொண்ட காரணத்தால் என் உடலுக்கு நான் கவனம் செலுத்தவில்லை, என் உணவின் மீது நான் கவனம் செலுத்தவில்லை, அந்த நிலையை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை எச்சரிக்கை செய்தார்கள், அவரை கண்டித்தார்கள். இந்த நிலையில் இருப்பவரை என் சமூகத்தைச் சேர்ந்தவர் அல்ல என்று சொன்னார்கள். அவருக்கு சொன்னார்கள், உன்னுடைய நிலைமையை சரி செய்து கொள், உன்னுடைய முடியை சரி செய்து கொள், உன்னுடைய உடல் நிலைமையை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் என்பதாக. எப்படிப்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட மார்க்கம் பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான் சூரா அல்-மாயிதாவுடைய 87வது வசனத்திலே, வக்குலூ மிம்மா ரஸகக்குமுல்லாஹ் ஹலாலன் தய்யிபா வத்தகுல்லாஹ் அல்லதீ அன்தும் பிஹி முஃமினூன். மக்களே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த உணவுகளில் ஹலாலானதை சாப்பிடுங்கள். பன்றியும் அல்லாஹ் படைத்ததுதான், ஆனால் அல்லாஹ் அதை அனுமதிக்கவில்லை. பாம்பையும் அல்லாஹ் தான் படைத்தான், ஆனால் அல்லாஹ் அதை அனுமதிக்கவில்லை. உங்களுக்கு உணவுக்கு உகந்ததல்ல அது, உங்களுக்கு எது உணவுக்கு உகந்ததோ, உடலுக்கு உகந்ததோ, அதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று கூறிய அல்லாஹ், எந்த அல்லாஹுவை நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களோ அந்த அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எப்படி உணவையும் உணவிலே மனம் போன போக்கிலே செல்வதை ஷைத்தானுடைய வழிகள் என்று அல்லாஹ் கூறுகிறார். நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள், உணவிலே மனம் போன போக்கிலே ஷைத்தானுடைய வழிகள் என்று சொல்லுகின்ற அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான்? உங்களுடைய உணவுக்கும் உங்களுடைய இறை நம்பிக்கைக்கும், உங்களுடைய உணவுக்கும் உங்களுடைய இறை அச்சத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறது. யாருடைய உணவு ஹலாலாக இல்லையோ, யாருடைய உணவு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இல்லையோ, அவரிடத்தில் இறை அச்சம் இருக்காது, அவரிடத்தில் இறை நம்பிக்கை முழுமையாகாது. இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அன்-நஹ்லிலே இப்படியும் சொல்கின்றான், ஃபகுலூ மிம்மா ரஸகக்கும்ல்லாஹ் ஹலாலன் தய்யிபா வஷ்குரூ நிஅமத்தல்லாஹி இன் குன்தும் இய்யாஹு தஅபுதூன். முஃமின்களே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததிலே ஹலாலானதை, அனுமதிக்கப்பட்டதை, சுத்தமானதை சாப்பிடுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் உண்ணக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். ஒருவன் அனுமதிக்கப்படாத ஹராமான உணவை சாப்பிடுவதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி கண்டிக்கிறான்? நீங்கள் நன்றி இல்லாதவர்கள், அல்லாஹ்வை உண்மையில் வணங்காதவர்கள் என்று அல்லாஹ் கண்டிக்கின்றான். புரியுதுங்களா? ஹராமான உணவை உட்கொள்வதை அல்லாஹ் எப்படி கண்டிக்கின்றான்? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தாத தன்மை, நன்றி கெட்ட தன்மையிலே உங்களை கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹ்வுடைய இபாதத்திற்கு தடையாக ஆகிவிடும். சிந்தித்து பார்த்தீர்களா? ஒரு முறை அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பசியோடு இருக்கும் போது ஒரு பானை, ஒரு கோலையிலே பானை கொண்டு வருகிறார் ஒரு பணியாளர், கொடுக்கிறார். அந்த பானை பசியிலே குடித்ததற்கு பிறகு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், இந்த பால் எங்கிருந்து வந்தது? அப்போது அந்த பணியாளர் சொல்கிறார், சதக்காவுடைய ஒட்டகங்களிலே கறந்து வைத்திருந்த பால் என்பதாக. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வாயுக்குள் விரலை விட்டு அந்த குடித்த பாலை வாந்தி எடுக்கிறார்கள், குடித்த பாலை வாந்தி எடுக்கிறார்கள். சதக்கா தர்மம், இது ஏழைகளுக்காக உள்ள உணவு, இது ஏழைகளுக்காக உள்ள உணவு கலீஃபாவுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. ஹராமான உணவிலே வளர்ந்த சதை, ஹராமான உணவிலே வளர்ந்த சதை நரகத்திற்குத்தான் தகுதியானது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹலால் பேணுவது, ஹராமிலிருந்து விலகிக் கொள்வது இந்த உலகத்தில் மட்டும் அதனுடைய நன்மை தீமை முடிவதல்ல. ஹலாலுடைய நன்மை உங்களை சொர்க்கம் வரை கொண்டு செல்லும். ஹராமுடைய தீமை இந்த உலகத்தில் உங்களுக்கு கேடு விளைவிப்பது மட்டுமல்ல, ஹராமுடைய தீமை இந்த உலகத்தில் உங்களுக்கு கேடு விளைவிப்பது மட்டுமல்ல, இதனுடைய பாதிப்பு, இதனுடைய கொடூரம் இங்கிருந்து ஆரம்பமாகி கபரிலும் தங்கி நரக நெருப்பு வரை கொண்டு போய் சேர்த்துவிடும். சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்த இந்த ஷரியாவிலே எதை ஹலாலாக்கினானோ எதை ஹராமாக்கினானோ அதற்கு ஒரு மக்சத், ஒரு நோக்கம் இருக்கிறது என்று நினைப்பார்கள் சிலர். சில மார்க்க அறிஞர்கள் பேசும்போது, அல்லது சில மார்க்க அறிஞர்கள் அறிவுரை சொல்லும் பொழுது, அல்லது இஸ்லாத்தை பேணக்கூடிய அழைப்பாளர்கள் அறிவுரை சொல்லும் பொழுது, இது செய்யக்கூடாது, இது செய்யலாம், இது அனுமதிக்கப்பட்டதல்ல, இது மார்க்கத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அங்கீகரித்ததல்ல என்று கூறும் பொழுது சிலர் முகம் சுழிப்பார்கள். என்ன, எங்களை நிம்மதியாகவே வாழ விடுவதில்லை இவர்கள், எங்கே எடுத்தாலும் அங்கே வந்து மூக்கை நுழைக்கிறார்கள், இது கூடும் இது கூடாது என்பதாக அவர்கள் சடைவடைவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஷரியாவை, இந்த இஸ்லாமிய சட்டத்தை மீறிய காரணத்தால் மேலை நாடுகள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், கொடுமைகள், அவர்கள் அனுபவிக்கின்ற அந்த கெடுதிகளை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஏன் அல்லாஹ் ஒன்றை அனுமதிக்கிறான், அல்லது அல்லாஹ் ஒன்றை ஏன் தடுக்கிறான் தெரியுமா? ஷரியத்தினுடைய எந்த சட்டங்களை நீங்கள் எடுத்தாலும் சரி, ஐந்து அடிப்படைகளில் ஒரு அடிப்படை அங்கே இருக்கும். புரியுதுங்களா? ஒன்றை அல்லாஹ் ஹலாலாக்குகிற, அனுமதிக்கிறான் அல்லது ஹராம் தடுக்கிறான் என்றால் அங்கே ஐந்து மக்சதுகள், ஐந்து நோக்கங்கள், ஐந்து அடிப்படை அம்சங்களிலே ஒரு அம்சம் கண்டிப்பாக இருக்கும். பெரும்பாலான சட்டங்களிலே இந்த ஐந்தும் முழுமையாக அங்கே இருக்கும். இந்த ஐந்தில் ஒன்று இல்லாமல் இஸ்லாமிய ஏவலோ அல்லது இஸ்லாமிய விளக்கலோ கண்டிப்பாக இருக்காது. ஒன்றை அல்லாஹுவோ அல்லாஹுடைய தூதரோ செய்யுங்கள் என்று கூறினால் இந்த ஐந்து அங்கே இருக்கும், அல்லது ஐந்தில் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஒன்றை அல்லாஹ் தடுக்கிறான் அல்லது தூதர் தடுக்கிறார்கள் என்றால் இந்த ஐந்து நோக்கங்கள் அங்கே இருக்கும், அல்லது இந்த ஐந்து நோக்கங்களில் ஒன்றாவது அங்கே இருக்கும். முதலாவது என்ன? மார்க்க பாதுகாப்பு, தீனுடைய பாதுகாப்பு. அல்லாஹ் தொழும்படி கட்டளையிட்டான், நோன்பு நோக்கும்படி கட்டளையிடுகிறான், ஜகாத் ஹஜ் அல்லாஹ் கட்டளையிடுகிறான், இறை வழிபாடு. இந்த இறை வழிபாட்டினுடைய நோக்கம் என்ன? ஒரு மனிதனுடைய இறை நம்பிக்கை, இறை அவனை படைத்த இறைவன் அவனுக்கு ஒருவன் இருக்கிறான், அவனை நம்பினால்தான் அவனுடைய இம்மையும் சரிவரும், மறுமையும் சரிவரும். காரணமாகத்தான் இந்த உலகத்திலே கம்யூனிச ஆட்சிகள் எங்கெல்லாம் மோகோ என்று பரவியதோ அவர்களெல்லாம் சின்ன பின்னமாகி கேவலப்பட்டு உலக மக்கள் மன்றத்திலே இழிவடைந்து மீண்டும் அவர்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக, ஒரு மனிதனுடைய உயிர், ஆன்மா, அது பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை அல்லது அல்லாஹ்வுடைய விளக்கல், தூதருடைய கட்டளை தூதருடைய விளக்கல் என்று சொன்னால் அங்கே ஒரு அடிப்படை இருக்கும், ஒரு மனிதனுடைய உயிருக்கு அங்கே பாதுகாப்பு இருக்கும். இஸ்லாமிய மார்க்கத்திலே ஒரு கட்டளை என்ன, ஒருவன் ஒருவரை கொலை செய்தால் அவனை இஸ்லாமிய அரசாங்கம் பழிக்கு பழி கொல்ல வேண்டும். பார்ப்பதற்கு என்ன தெரிகிறது, என்ன ஒரு மார்க்கம் சொல்லுகிறது, குற்றவாளியை கொல்ல வேண்டும் என்பதாக. இந்த குற்றவாளி கொலை குற்றவாளியை கொல்லப்படவில்லை என்றால் உலகத்திலே உயிர்கள் பாதுகாப்பாக இருக்காது, உலகத்திலே எந்த உயிரும் பாதுகாப்பாக இருக்காது. கொலை செய்த அந்த ஒரு கொலையாளியின் உயிர் பழிக்கு பழி தீர்க்கப்படவில்லை என்றால் உலகத்திலே உயிர் பாதுகாப்பு இருக்காது. இந்தியாவை பாருங்கள், இன்னும் எந்த உலக நாடுகளிலெல்லாம் கொலைக்கு கொலை பழி என்ற சட்டம் இல்லையோ அங்கெல்லாம் உயிருக்கு பாதுகாப்பே இருக்காது. அற்ப காசுக்காக இந்தியாவிலே ஒரு பீடி ஒரு சிகரெட்டுக்கு மனிதன் கொலை செய்யப்படுகிறான், ஒரு 50 ரூபாய்க்கு கொலை செய்யப்படுகிறான், ஒரு சின்ன சின்ன கோப தாபத்திற்காக மனிதன் கொல்லப்படுகிறான். இன்னும் என்ன சொல்கிறது இஸ்லாமிய மார்க்கம், ஒரு மனிதன் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வினையில் ஆயுதம் வைத்திருந்தால் ஆயுதத்தை பொதுமக்களுக்கு முன்னால் வெளிப்படுத்தினாலேயே இஸ்லாமிய அரசாங்கம் அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்கிறது. காரணம் என்ன, ஐவன் இந்த ஆயுதத்தை கொண்டு பிறருடைய உயிரை பறிப்பதற்கு முன்னால் எத்துணை உயிர்களை இவன் பறிப்பானோ, எப்போது இவன் ஒரு இந்த சமூகத்தில் ஒரு கிருமியாக மாறிவிடுகிறானோ. குற்றவாளியை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது, திருத்த வேண்டும் என்று சொல்கிறது. அதற்கென்று சில குற்றங்கள், அந்த குற்றங்களிலே அவன் திருத்தப்படுவான், ஒழுக்கம் கற்பிக்கப்படுவான். சில குற்றங்களை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது, வைரஸை போன்று ஆபரேஷன் அங்கே செய்தாக வேண்டும், இல்லை என்றால் அந்த விஷத்தால் ஒட்டுமொத்த சமுதாய மக்களும் பாதிக்கப்படுவார்கள். அதற்காகத்தான் இஸ்லாமிய அரசாங்கம் இந்த சட்டங்களை வைத்திருக்கிறது. ஒருவன் ஆயுதம் ஏந்தி கொள்ளையடிக்கிறான், ஒருவன் கையில் ஆயுதத்தோடு கொள்ளையடித்தால் அவனுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகின்ற தண்டனை என்ன, அவனை மாறுகை மாறுகால் வெட்டி அவனை கொல்ல வேண்டும். எப்பொழுது ஒருவன் திருடுவதற்கு ஆயுதத்தோடு வருகிறானோ அங்க என்ன பொருள், யாராவது ஒருவன் என்னை தடுக்க வந்தால் அவனை கொல்லுவேன், நடக்கிறதா இல்லையா. ஒரு பெண்ணினுடைய அற்ப நகைக்காக, ஒரு 5000 ரூபாய் மதிப்புள்ள அற்ப நகைக்காக கொல்லப்படுகிறார்களா இல்லையா. ஒரு பச்சிலம் குழந்தையின் கழுத்திலே இருக்கின்ற அந்த ஒரு சின்ன தங்க செயினுக்காக குழந்தைகள் கொல்லப்படுகிறார்களா இல்லையா, யோசித்து பாருங்க. இஸ்லாம் எந்த சட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கிறதோ, அது கிரிமினல் சட்டமாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய சமூகவியல் குடும்பவியல் சட்டங்களாக இருந்தாலும் சரி, அங்கே நம்முடைய உயிருக்குடைய பாதுகாப்பு, உயிருடைய பாதுகாப்பு அங்கே அடிப்படையாக இருக்கும். அதுபோன்று நசல், நம்முடைய சந்ததி, குடும்ப சந்ததி. ஒரு மனிதன் அடுத்து அவன் தலைமுறைகளை இந்த பூமியில உருவாக்க வேண்டும். அல்லாஹ் படைத்ததனுடைய நோக்கம் இன்று என்ன செய்கிறார்கள், குடும்ப கட்டுப்பாடு, போதும் ஒன்று போதும் இரண்டு போதும் என்பதாக. இன்று உதாரணத்திற்கு ஒரு நோய் பரவுகிறது, இந்த நோயிலே பல குழந்தைகள் இறந்து விட்டார்கள். ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தையும் நோயிலே இறந்து விட்டான். இவர்கள் பெர்த் கண்ட்ரோல் ஆபரேஷன் செய்து விட்டார்கள். இவர்களுடைய மார்க்கெட் மதத்தின்படி அடுத்த திருமணத்திற்கும் வழி இல்லை, என்ன செய்வது சிந்தித்து பாருங்கள். சுனாமியிலே எத்தனை குழந்தைகள் இருந்தார்கள், அவர்களுடைய நிலைமை என்னவானது, என்ன சொல்கிறார்கள், மக்கள் தொகை அதிகமாகிவிட்டால் வறுமை வந்துவிடும் என்பதாக. மக்கள் தொகை அதிகமாகிவிட்டால் வாழ்க்கை வசதிகள் குறைந்துவிடும் என்பதாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இவர்கள் எப்படிப்பட்ட சர்வ முட்டாள்கள் தெரியுமா. யார் ஜனத்தொகை பெருக்கத்தை மனித சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு, மனித சமூகத்தின் மேம்பாடான வாழ்க்கைக்கு எதிரானது என்று சொல்கிறார்களோ அவர்கள் சர்வ முட்டாள்கள், அவர்கள் மடையர்கள், புத்தி இல்லாதவர்கள், பைத்தியக்காரர்கள், வீணர்கள். தங்களுக்கு பின்னால் எத்துணை எம்ஏ பிஹெச்டி டாக்டர் பட்டத்தை போட்டுக் கொண்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய பார்வையிலே இதுதான் அவர்களுடைய நிலைமை. நான் கேட்கிறேன், நாம் வாழ்கின்ற இந்த நூற்றாண்டிலே, இதற்கு முன்னால் நமக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தார்கள், நாம் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறோம். நமக்கு வசதி குறைந்ததா கூடியதா, நம்முடைய பொருளாதாரம் மேம்பட்டதா கூடியதா, ஏன் சிந்திப்பதில்லை இவர்கள்? இன்னும் எத்துணை நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இன்று என்ன செய்கிறார்கள், எந்த ஆணும் எந்த பெண்ணோடும் எங்கும் சேரலாம், விரும்பினால் போதும். திருமணம் முடித்த ஆணோ திருமணம் முடித்த பெண்ணோ அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. விபச்சாரத்தை பரவலாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் என்ன சொல்கிறது? விபச்சாரம் செய்த திருமணம் முடித்த ஆண் அல்லது திருமணம் முடித்த பெண்ணை கல்லறிந்து கொள்ளுங்கள். திருமணம் முடிக்காதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு 100 கசை எடை கொடுங்கள். விரும்பினால் விபச்சாரம் செய்து கொள்ளலாம். இல்லை, எந்த நிலையிலும் ஒரு ஆண் தான் மனம் முடிக்காத பெண்ணோடு உறவு கொள்வதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அதுபோன்று எந்த நிலையிலும் ஒரு பெண் தான் மனம் முடிக்காத ஒரு ஆணோடு உறவு கொள்வதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. இதை பயங்கரமான குற்றமாக, கேவலமான ஒரு செயலாக இஸ்லாம் கூறுகிறது. காரணம் என்ன? காரணம் என்ன? எங்கே விபச்சாரம் அனுமதிக்கப்படுமோ, எங்கே விபச்சாரம் பரவுமோ, அங்கே இரண்டு துன்பங்களை சமூகம் சந்தித்தாக வேண்டும். அது எவ்வளவுதான் ஹைஜெனிக்கான ஃபுட்டை சாப்பிட்டு, எவ்வளவுதான் தூய்மையான என்விரான்மெண்டிலே வாழ்ந்து, எவ்வளவுதான் மருத்துவ வசதியிலே, மருத்துவ தொழில்நுட்பத்திலே அவர்கள் உச்சத்தை எட்டினாலும் சரி, அந்த அழிவுக்கு அந்த கேட்டுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. அந்த ரெண்டு கொடிய அபாயங்கள் என்ன? ஒன்று நோய். அல்லாஹ் அவர்கள் மீது நோயை சாட்டுவான். அந்த நோய்க்கு மருந்து அவர்களிடத்தில் இருக்காது. எய்ட்ஸ் எதனுடைய கிஃப்ட்? விபச்சாரத்தில் பிறந்த குழந்தைதான் எய்ட்ஸ். இரண்டாவதாக கொலை. எங்கே விபச்சாரம் நடக்குமோ அங்கே கொலை நடக்கும். உலகத்தில் பாருங்கள், இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாத்தை சட்டமாக பின்பற்றப்படக்கூடிய நாடு, மக்கா இருக்கிறது, மதீனா இருக்கிறது, ரியாத் இருக்கிறது, விபச்சாரம் கிடையாது. எனவே அங்கே கொலை குற்றங்களும் கிடையாது. அமெரிக்காவிலே, ஐரோப்பாவிலே விபச்சாரம் எப்படி? கடையிலே உங்களுக்கு உணவுப் பொருட்கள், உங்களுக்கு எப்படி அன்றாட பொருட்களுக்கு கடைகள் திறந்திருக்குமோ அது போன்று விபச்சார விடுதிகள். என்ன அங்கே நடக்கிறது தெரியுமா? நாங்கள் கொலையாளிகளை டெக்னாலஜியோடு பிடித்து விடுகிறோம். இஸ்லாம் எதற்கு சொல்கிறது? கொலை நடக்காத ஒரு சமூகத்தை உருவாக்க இஸ்லாம் வழி சொல்கிறது. குற்றம் நடக்காத சமூகத்தை உருவாக்க இஸ்லாம் வழி சொல்கிறது. இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் கொலையாளியை பிடித்து விடுகிறோம், நாங்கள் கொலையாளிகளை கைது செய்து விடுகிறோம். என்னங்க நியாயம்? என்ன நடக்கிறது? சிந்தித்து பாருங்கள். எங்கே விபச்சாரம் பெருகியதோ அங்கே சந்ததி இருக்காது. சமீப ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் செய்தி பத்திரிகையில் வந்த செய்தி, லண்டனில் வசிக்கக்கூடிய ஒரு பெண் மாசத்திற்கு 2 முறை தன் கணவனை மாற்றிக்கொள்கிறாள், தன்னுடைய படுக்கை தோழனை மாற்றிக்கொள்கிறாள். அங்கே பிள்ளைகள் பிறப்பது கிடையாது. பிள்ளைகள் பெற்றாலும் விபச்சாரத்தில் பிறக்கின்ற குழந்தை. ஒரு குழந்தைக்கு பக்கத்திலே சன்னாப் என்று யாருடைய பெயர் இருக்க வேண்டும்? சன்னாப் என்று யாருடைய பெயர் இருக்க வேண்டும்? தந்தையின் பெயர் இருக்க வேண்டும். அங்கே பெரும்பாலானவர்களுக்கு யாருடைய பெயர் இருக்கும் தெரியுமா? யாருடைய பெயர்? அம்மாவுடைய பெயர் இருக்கும். அதற்கு என்ன பொருள்? விபச்சாரத்தில் பிறந்தவன். சமீபத்தில் கூட ஒரு 13 வயது இளைஞனும் ஒரு 14 வயது ஸ்கூல் மாணவியும் இருவர்களுக்கு நடந்த நிலையில நடந்த அந்த உறவு, பிறகு பிறந்த குழந்தை, அந்த செய்திகளை நீங்கள் பத்திரிகையில பார்த்திருப்பீர்கள், கேட்டீங்களா இல்லையா? என்ன சொல்கிறான் அந்த பெண்? எனக்கு இந்த பையனோடு மட்டுமல்ல, பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய அத்தனை பெரிய மாணவர்களோடும் எனக்கு உறவு இருந்தது என்பதா? இதை ரொம்ப ஒரு கண்ணியமாக போடுகிறார்கள். 12 வயது ஆண் தந்தையாக ஆகிவிட்டான். சரி, குழப்பமாகிவிட்டது. எல்லாரும் உரிமை கொண்டாடுகிறார்கள். எனக்கும் குழந்தை என்பதா? என காசு வேணாச்சு ஜி, மரபணு சோதனைக்கு அனுப்பி இருக்கிறார்களாம். எங்க ரிசல்ட் வருது? கேவலம். சிந்தித்து பாருங்கள். எங்கே விபச்சாரம் இருக்குமோ அங்கே சந்ததி சமூகம் இருக்காது, அங்கே ஒழுக்கம் இருக்கும். இன்று என்ன செய்கிறார்கள், மேலை நாட்டினுடைய ஒரு சில வர்க்கத்தினர், ஒரு சில மக்கள் தாங்கள் செல்வத்திலே கொழிக்க வேண்டும் என்பதற்காக மக்களை வேடிக்கைகளிலே கேலி களியாட்டங்களிலே ஈடுபடுத்தி அவர்களுடைய செல்வங்களை எல்லாம் சுரண்டுகிறார்கள். இப்படி நீங்கள் இன்பமாக இருப்பதற்கு, நீங்கள் சுகமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த என்டர்டைன்மெண்ட், இந்த அதுக்கு என்ன சொல்றது, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் என்ன அங்கே நடக்கிறது, அந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளின் மூலமாக பொதுமக்களுடைய செல்வங்கள் சூறையாடப்பட்டு, பொதுமக்களுடைய செல்வங்கள் அங்கே பறிக்கப்பட்டு, ஒரு மக்கள் ஒரு இனத்தாருடைய ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்திலே அந்த செல்வங்கள் முடக்கப்படுகிறது. சினிமாவை எடுத்துக்கொள்ளுங்கள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் எங்கே நடக்கிறதோ அங்கே நீங்கள் எடுத்து பாருங்கள். காரணம் என்ன, அங்கே மனிதனுடைய செல்வங்கள் வீணடிக்கப்படுகின்றன, அங்கே மனிதனுடைய பொருளாதாரம் நசுக்கப்படுகிறது. இஸ்லாம் மதுவை ஹராமாக்கியது, இஸ்லாம் போதை ஊட்டக்கூடிய அனைத்தையும் ஹராமாக்கியது. நம்முடைய முஸ்லிம்கள் கூட பலர் இடையே நிற்கிறார்கள், குடிக்கிறது மட்டும்தான் ஹராம், ஆனா சிகரெட் பிடிக்கலாம், புகையிலை போடலாம், தம்பாக்கு போடலாம், பான்புராக்கு போடலாம். பார்க்கலாம் நீங்க சில பேர் தொழுகையாளியாக இருப்பார்கள், சிகரெட் குடித்துக் கொண்டிருப்பார்கள், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருவார்கள், சிகரெட் குடித்துக் கொண்டிருப்பார்கள், மொஹல்லாவிலே முஸ்லிம்களுடைய ஜமாத் தலைவர்களாக இருப்பார்கள், மஸ்ஜிதிலே செக்ரட்டரியாக இருப்பார்கள், தலைவர்களாக இருப்பார்கள், புகைப்பிடிப்பார்கள், புகையிலை பழக்கம், சிகரெட் பழக்கம், பீடி பழக்கம். இஸ்லாம் இவை அனைத்தையும் ஹராம் என்று சொல்கிறது. என்னங்க சிகரெட் ஹராம் எங்கெங்க இருக்கு, குர்ஆனிலே இருக்கிறது. சிகரெட் ஹராம் என்று எங்க இருக்கு, குர்ஆனிலே இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வயுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வயுஹர்ரிமு அலைஹிமுல் கபாய். ஏழாவது அத்தியாயத்தினுடைய 157வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். இந்த தூதர் முஹம்மது அவர்கள் உங்களுக்கு சுத்தமான பொருட்களை, உங்களுடைய சுகாதாரத்தை, உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய பொருள்களை அனுமதிப்பார். அல் ஹபீஸ், உங்களுடைய சுகாதாரத்தை, உங்களுடைய ஆரோக்கியத்தை, உங்களுடைய உடல் பாதுகாப்பை கெடுக்கக்கூடிய பொருள்களை உங்களுக்கு ஹராம் தடை செய்வார். யாராவது ஒருவர் சிகரெட்டு குடிக்கிறதுனால உடலுக்கு ஆரோக்கியம் சொல்ல முடியுமா? கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று மூளையில கேன்சர், தொட்டையில கேன்சர், உதட்டுல கேன்சர், பல்லுல கேன்சர், வயிற்றுல கேன்சர், அத்துணை கேன்சர்களுடைய மொத்த தாய் யார்? இந்த நிக்கோட்டின், இந்த சிகரெட், இந்த புகையிலை பழக்கங்கள். ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு சனிக்கிழமை, இந்த சனிக்கிழமை இன்னைக்கு முடிஞ்சிச்சுன்னு சொன்னா சிகரெட் குடிக்கிறதுனால மட்டும் உலகத்தில் 13,000 பேர் சாவுறாங்க. சிகரெட் குடிச்ச காரணத்தினால மட்டும் 13,000 பேர் ஒவ்வொரு நாளும் சாவுறாங்க. சிந்திச்சு பாருங்க, எந்த ஒரு மருத்துவராவது சிகரெட் உடல் நலத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்களா? ஆனா இன்னைக்கு என்ன, சிகரெட் சிகார்ஸ் கில்ஸ் மேக் கேன்சர், அல்லது இப்ப இந்தியாவுடைய புதிய சட்டப்படி மண்டை ஓட்ட போட்டுக்க, ஆனா வித்துக்க, எனக்கு நீ வரிய மட்டும் கட்டிக்க. இன்றைய மக்கள் என்ன சொல்கிறார்கள், இவர்கள் எப்படிப்பட்ட சுயநலவாதிகள் தெரியுமா? இஸ்லாம் என்ன சொல்கிறது, எது தடை செய்யப்பட்டதோ அது இந்த உலகத்து சமூகத்திலேயே இருக்கக்கூடாது. இன்னைக்கு அரசாங்கம் என்ன சொல்லுது, குடிச்சுக்க, ஆனா இந்த போர்டை பார்த்துக்க. என்ன, குடி உயிரை கொள்ளும், குடி குடியை கெடுக்கும், குடி நாட்டை கெடுக்கும், அந்த போர்டை மட்டும் பார்த்துக்க, குடிச்சுக்க. கேவலமாக இல்லை, சமீப நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்ல வேண்டியதுல என்ன விட அதிகமா நீங்க படிப்பீங்க. குடிக்க காசு தரவில்லை என்று எத்துணை தாய்மார்கள் தந்தைமார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டில். ஒரு வருஷத்து பேப்பர் எடுத்து நீங்க கலெக்ஷன் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா, அப்பங்கார அத்தா தந்தை குடிக்கிறதுக்கு காசு தராதனால கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பாட்டம் பாட்டி குடிக்கிறதுக்கு காசு தராது, குடிக்கிறதுக்கு காசு கொடுக்காதனால கொல்லப்பட்டிருக்கிறாங்க. பாக்குறோமா இல்லையா? எனவேதான் இஸ்லாம் சொல்கிறது குடிக்காதே. எனவேதான் இஸ்லாம் சொல்கிறது குடிக்காதே. குடித்தால் உன்னுடைய உயிருக்கு ஆபத்து, குடித்தால் உன்னுடைய பொருளுக்கு ஆபத்து, குடித்தால் உன் சமூகத்துக்கு ஆபத்து, குடி பாட்டில் சாராயத்தை குடிக்கலாம், ரெண்டு பாட்டில் சாராயத்தை குடிக்கலாம். அதுக்கு பிறகு ஒரு பெண்ணை அந்த பக்கமா போக சொல்லுங்க பார்க்கலாம், அந்த பெண் கற்போடு திரும்பி விட முடியுமா? எனவேதான் இஸ்லாம் சொல்லுகிறது, அல் கமர் உம்முல் கபாய், மது பாவங்களுக்கு எல்லாம் தலை என்பதாக. உலகத்திலே எங்கே அப்பாவி பெண்கள் கற்பழிக்கப்படுகின்றார்களோ, பலாத்காரம் செய்யப்படுகிறார்களோ, அதற்கு பின்னால் மது இருக்கிறது அன்பிற்குரியவர்களே. எனவேதான் இஸ்லாம் சொல்லுகிறது, குடிக்காதே, உன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள், உன்னுடைய பொருளை பாதுகாத்துக் கொள். அகல், அறிவு, அகல். இஸ்லாமிய மார்க்கத்தின் சரியா சட்டத்திலே ஒரு அடிப்படை என்ன? இந்த அறிவு, அல்லாஹ் கொடுத்த இந்த அறிவு பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த அறிவுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய, இந்த அறிவுக்கு, இந்த அறிவிலே பேதலிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒன்றையும் இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்கவில்லை. புகையாக இருக்கட்டும், மதுவாக இருக்கட்டும், இன்னும் எத்துணை கேளிக்கைகளாக இருக்கட்டும், ஒரு மனிதனுடைய சிந்தனையிலே இறையாண்மையை நீக்கக்கூடியதாகவோ, அல்லது வன்முறையை தூண்டக்கூடியதாகவோ, அல்லது ஆபாசத்தை தூண்டக்கூடியதாக இருக்குமே ஆனால் இஸ்லாம் அதை அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைய உலக நாடுகள் யாரெல்லாம் தங்களை எல்லாம் பெரிய சிந்தனைவாதிகள், பெரிய மேல்மட்ட படித்த மக்கள் மேதாவிகள் என்று சொல்கிறார்களோ, அவர்களுடைய பழக்கம் என்ன? என்ன வன்முறைகளை வேண்டுமானாலும் நீ காட்டிக்கொள், என்ன வன்முறைகளை வேண்டுமானாலும் நீ மக்களுக்கு கற்றுக் கொடுத்து விடு, எப்படிப்பட்ட ஆபாசங்களை வேண்டுமானாலும் மக்களுக்கு நீ சொல்லிக் கொடுத்து விடு, எங்களுக்கு டாக்ஸ் மட்டும் கொடுத்து, எங்களுக்கு வரியை மட்டும் கொடுத்து விடு என்று தெரியுமா உங்களுக்கு? சினிமாவின் காரணமாக சின்ன பச்சிலம் குழந்தைகள், வளரும் பிள்ளைகளுடைய அறிவு பாதிக்கப்பட்டிருப்பதை. சூப்பர்மேன் படத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் கீழே விழுந்து செத்திருக்கான் தெரியுமா? சக்திமான் படத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் இறங்கி செத்திருக்கான் தெரியுமா? சிந்திச்சு பாருங்க, சொல்றதுக்கு நிறைய இருக்கு. மனிதனுடைய அறிவை பாதுகாக்க சொல்கிறது. இந்த அறிவை கெடுக்கக்கூடிய மனிதனுடைய சிந்தனையிலே வன்முறையை, ஆபாசத்தை, அல்லது மனித சமூகத்தின் ஒழுக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய எந்த ஒன்றையும் இந்த சிந்தனையில் கூட வரவிடாமல் இஸ்லாம் பாதுகாக்கிறது. ஒரு பெண்ணுக்கு ஹிஜாப் பரிதாபம் ஏன் சொல்கிறது? ஒரு பெண்ணுக்கு ஹிஜாப், அந்த பருதா ஒழுக்கத்தை இஸ்லாம் ஏன் சொல்கிறது? ஏன் அந்த பெண் ஆபாசமாக அரைகுறை ஆணையோடு சென்றால் எல்லா மனிதனுடைய பார்வையும் அங்கே திரும்பும், எல்லா மனிதனுடைய சிந்தனையும் அங்கே திரும்பும். தீமைகள் சிந்தனைகளே செயலிலே வருவது ஒரு பக்கம், சிந்தனையில் கூட தீமை வரக்கூடாது என்பதற்காகத்தான் பெண்ணுக்கு இஸ்லாம் ஹிஜாப் என்ற ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது. இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய ஷரியா சட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே இந்த ஐந்து அடிப்படை நோக்கங்கள் இருக்கும். ஒவ்வொரு சட்டத்தையும் நீங்கள் அலசி ஆராயும் பொழுது அங்கே மார்க்க பாதுகாப்பு, உயிருக்கு பாதுகாப்பு, நம்முடைய சந்ததிகளுக்கு பாதுகாப்பு, நம்முடைய பொருளாதாரத்திற்கு பாதுகாப்பு, நம்முடைய அறிவுக்கு பாதுகாப்பு இருக்கும். இந்த ஐந்து பாதுகாப்புகளை இஸ்லாமிய ஷரியத்து சட்டத்தை தவிர வேறு எந்த சட்டத்திலும் பார்க்க முடியாது. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஒரு ஷரியா சட்டம் சம்பந்தமான இந்த ஒரு விளக்கங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது, இன்னொரு பக்கம் இன்றைய நாம் வாழக்கூடிய இந்தியாவிலே, அல்லது நாம் பயணம் செய்யக்கூடிய இந்த மேலை நாடுகளிலே முஸ்லிம்களை குறிவைத்து தொடுக்கப்படுகின்ற ஒரு போர் என்ன தெரியுமா? அவர்களுடைய ஆன்மீகத்தை கெடுக்க வேண்டும். ஆன்மீகத்தை கெடுப்பதற்கு என்ன வழி? இவர்களுடைய உணவை ஹராமாக்கிவிட்டால் போதும். யூதர்கள் மிக தெல்ல தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறார்கள், முஸ்லிம்களுடைய உணவை ஹராமாக ஆக்கிவிட்டால் அவர்களுடைய துஆ அங்கீகரிக்கப்படாது, அவர்களுடைய இபாதத்து அங்கீகரிக்கப்படாது. எனவே ஹராமிலே தள்ளுங்கள். வியாபாரத்திலே ஹராம், வட்டியின் மூலமாக, தொழிலிலே ஹராம், ஏமாற்றத்தின் மூலமாக, சொல்வது ஒன்று செய்வது ஒன்று, அளவிலே குறை, உணவிலே இவர்களுக்கு ஹராமான உணவை தள்ளுங்கள். ஹராமான உணவு என்பது பன்றியாக இருக்கட்டும், அல்லாஹ்வின் பெயர் சொல்லாமல் அறுக்கப்பட்டதாக இருக்கட்டும், அல்லாஹ்வின் பெயர் சொல்லாமல் அறுக்கப்பட்ட பிராணியாக இருக்கட்டும், அல்லது அல்லாஹ் அனுமதிக்காத பிராணியாக இருக்கட்டும், அல்லது மதுவாக இருக்கட்டும், இப்படி எந்த ஒன்றையாவது இவர்களுடைய உணவிலே கலந்து இவர்களை அறியாமல் அந்த ஹராமை இவர்களுக்குள் தள்ளிவிடுவது. அல்ஹம்துலில்லாஹ், பல நாடுகளில் முஸ்லிம் மார்க்க அறிஞர்கள், அங்கு உள்ள சமூக முக்கியஸ்தர்கள் இதிலே விழிப்புணர்வை அடைந்து பல நிறுவனங்களை நிறுவி முஸ்லிம்களுக்கு ஹலாலை பற்றிய விழிப்புணர்வு, ஹலாலை தான் சாப்பிட வேண்டும், ஹலாலான உணவுகளை தேடி பெற வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு நிலவு ஏற்பட்டிருக்கின்ற நேரத்திலே இந்தியாவில் இத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், இத்தனை மதரசாக்கள் இருக்கின்றன, மற்ற நாடுகளை விட பழமையாக நாம் இங்கே இருக்கிறோம். எப்பொழுது ரசூலுல்லாவின் காலத்திலே ரசூலுல்லா இந்த இஸ்லாமை பரப்பினார்களோ அவர்களுடைய தோழர்களின் காலத்திலேயே இந்தியாவிற்குள் இஸ்லாம் வந்துவிட்டது. இன்றைய நாம் இவ்வளவு பெரிய ஒரு மெஜாரிட்டியாக ஒரு பெரிய எண்ணிக்கையிலே வாழ்கின்ற நாம் சாப்பிடுகின்ற உணவு உண்மையில் அது ஹலால் தானா? நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய சாக்லேட்டுகள், அவர்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஐஸ்கிரீம்கள், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய குளிர்பானங்கள், இது உண்மையில் ஹலால் தானா? ஹலாலான முறையில் தான் செய்யப்பட்டிருக்கிறதா என்று நாம் சொல்ல முடியுமா? ஒரு சந்தேகத்தின் பேரிலே சரி எல்லாம் வாங்கி குடிக்கிறாங்க நம்மளும் குடிப்போம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி அல்ல. அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஹராமான உணவின் கவனம் மக்களுக்கு வர, ஹலாலான உணவின் கவனம் வர வேண்டும், ஹலாலான உணவை தேடி பெற வேண்டும், ஹராமான உணவுகளை அடையாளம் கண்டு அவற்றிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதன் மூலமாக தன்னுடைய வணக்க வழிபாடுகளை தூய்மையாக ஆக்கி அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆக்க வேண்டும் என்று துஆ செய்வதோடு உங்களையும் துஆ செய்யும்படி கேட்டுக்கொள்வதோடு நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.